அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
நெஞ்சை அஞ்சிடாதே. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இரண்டு முக்கியமான சத்தியங்களை சிந்தித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? கண்மலையாகிய கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் என்பதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு இருந்தபொழுது கர்த்தர் மோசையை பார்த்து அவனுடைய கரத்திலிருந்த கோலை கொண்டு கண்மலையை அடிக்கும்படியாய் கட்டளையிட்டார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. மக்கள் திருப்தி அடைந்தார்கள். அதேபோல அன்பராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அடிக்கப்பட்டபடினாலே அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருமுறை அவர் அடிக்கப்பட்டாயிற்று, மீண்டும் மீண்டும் அவர் அடிக்கப்பட வேண்டியதில்லை. எப்பொழுது தாகமுள்ளவர்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே வந்து பேசினால் போதும், கேட்டால் போதும், அவர் ஜீவ தண்ணீரை தருவார். இரண்டாவதாக, ஏசாவின் சந்ததியான அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தார்கள். இந்த யுத்தமானது சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வந்தது என்பதை சரித்திரம் கூறுகிறது. ஆனால் மோசே தனது கோலை உயர்த்தி பிடித்திருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். அவருடைய தகுதியினாலேயோ திறமையினாலேயோ அல்ல, மோசையினாலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதேபோல இன்றைக்கும் நமது வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் நமக்கும் மாம்சத்தினாலே போராட்டம் உண்டு. இந்த பழைய சுபாவமானது வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் நம்மோடுதான் இருக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளும் அதற்கு எதிராக நாம் வெற்றி சேர்க்கும்படியாக தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அந்த தூய ஆவியானவரால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து அறிக்கை செய்து சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் வெற்றி கிடைக்குமே ஒழிய, சொந்த பலத்தினாலே யுத்தம் செய்ய முயற்சிப்போம் என்றால் எத்தனை தீர்மானங்கள் செய்தாலும் நாம் தோல்வியையே அடைவோம் என்று சிந்தித்தோம். இன்று நாம் யாத்ராமம் 18:1-27 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த 18 எகிப்திற்கும் சீனாய் மலைக்கும் இடைப்பட்ட தூரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த 7வது அனுபவத்தை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். தேவன் மோசேக்கு தனிப்பட்ட விதத்திலே வெளிப்படுத்தலை கொடுத்து வழிநடத்தி வந்தார். ஆனால் இப்பொழுது மோசே உலக பிரகாரமான ஞானத்திற்கும் உதவிக்கும் தன்னை அர்ப்பணித்து விட்டார். மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த எத்ரோ மோசையை பார்க்க முடியாய் வருகிறார். ஏனென்றால் அவர்தான் மோசேயின் மாமா. மோசேயின் மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் கூட அழைத்து வருகிறார். பல நாட்கள் பிரிந்து கிடந்த குடும்பமானது இப்பொழுது ஒன்றாக இணைக்கப்படுகிறது. யாத்ராமம் 18:1-4 வசனங்களை பாருங்கள்.
தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான்.
இப்பொழுது மோசே இந்த பெருங்கூட்ட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மீதியான் தேசத்திற்குள்ளே கடந்து வருகிறார். இப்பொழுது மோசேயின் மாமனான எத்ரோ மோசேயின் மனைவியையும் இரண்டு குமாரர்களையும் மோசேயினிடத்திலே அழைத்து வருகிறார். அவர்கள் எகிப்திற்கு போகிற வழியிலே கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார் என்ற ஒரு அனுபவத்தை நாம் சிந்தித்தோம். அந்த அனுபவத்தோடு கூட நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி மோசேயின் மனைவிதான் கெர்சோமுக்கு விருத்த சேதனம் செய்தாள். அதற்கு பின் மோசே தனது மனைவியையும் குமாரர்களையும் மனைவியினுடைய வீட்டிற்கே அனுப்பிவிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் வாதையைத் தொடர்ந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிய சம்பவம் எல்லாம் நடந்தபொழுது மோசேயின் மனைவி மோசேயோடு கூட இல்லை. ஆனால் இப்பொழுது மோசேயின் மாமனாகிய எத்ரோ மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். எனவே இந்த குடும்பமானது மீண்டும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. சரி, வசனங்கள் 5-7 வரை பாருங்கள்.
மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பர்வதத்தின் இடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து, எத்ரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோட கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள்.
இங்கே மோசேக்கும் மோசேயின் மாமனுக்கும் இடையிலே இருந்த உறவானது நமக்கு ஆர்வம் தரக்கூடிய, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. அவர்கள் இரண்டு பேரும் மிக நெருக்கமானவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு நெருங்கிய நண்பர்களைப் போல பேசிக் கொள்கிறார்கள். மோசே தேவன் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வழிநடத்தி வந்தார் என்ற சம்பவங்களை விவரமாக கூறுகிறார். மோசே தொடர்பு கொண்டு செய்கிற எல்லா காரியங்களிலேயும் யெத்ரோ ஆர்வம் காட்டுகிறார். இங்கே நாம் பார்க்கிற வார்த்தைகளின்படி மோசே தனது குடும்பத்தை சந்திக்கும்படியாக வெளியே புறப்பட்டு போனார். அவரது மாமனை முத்தம் செய்து வரவேற்றார். ஆனால் அவருடைய மனைவியை முத்தம் செய்து வரவேற்றதை குறித்து எதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை. மட்டுமல்ல, மோசே தனது பிள்ளைகளை மீண்டுமாய் பார்ப்பதை குறித்தும் மகிழ்ச்சி அடைவது போல தெரியவில்லை. இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், மோசேயினுடைய குடும்ப உறவானது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்பதையே சொல்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு மனைவிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சற்று கவனிக்க வேண்டும். உங்களுடைய கணவன் பெரிய ஒரு பணியை செய்வதற்காக கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொறுப்பை அவர்கள் சிறப்பாய் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும். மோசே ஏன் அவருடைய மனைவியை அவளுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்? கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தருடைய விருப்பப்படி தீர்மானம் எடுப்பதிலே இடையூறாய் காணப்பட்டாள். அருமையான சகோதரியே, உங்களுடைய கணவனுக்கு கர்த்தர் கொடுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தை சொல்லும் காரியங்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் உறுதுணையாக உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை மறந்து போகக்கூடாது. உங்களால் உதவி செய்யும் மனப்பக்குவம் இல்லையென்றால் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சிறப்பாய் ஊழியம் செய்வதற்கு காரணம் அவருடைய மனைவிமாரின் துணை. அநேக ஊழியக்காரர்கள் ஊழியத்தை சிறப்பாய் செய்ய முடியாமல் போவதற்கும் காரணம் அவருடைய வாழ்க்கை துணை என்று சொன்னால் மிகையாகாது. அருமையான சகோதரியே, உங்கள் கணவர் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடும் ஒருவராயிருப்பார் என்றால் அவர்களுக்கு உதவியாக இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். வசனங்கள் 8-12 வரை பாருங்கள்.
பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி, மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள்.
மோசே மீதியானிலிருந்து ஆண்டவருடைய கட்டளைப்படி எகிப்தை நோக்கி புறப்பட்டு வரும்பொழுது தனது மாமனிடத்திலே தான் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப் போகிறேன் என்று கூறியிருப்பார். அப்பொழுது இந்த எத்ரோ அதை குறித்து சிறப்பாக சிந்திக்கவில்லை. ஒருவேளை தன்னுடைய அயலகத்தாரிடத்திலே போய், என் மருமகனுக்கு என்ன வந்ததோ தெரியவில்லை, பெரிய பெரிய எண்ணமெல்லாம் உடையவனாயிருக்கிறான், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்ய போகிறானாம், அதற்காக கர்த்தர் அவனை அழைப்பதாக சொல்கிறான், அவன் சேவிக்கும் தேவன் அவ்வாறு செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கவில்லை, நான் நம்பவில்லை என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் எல்லாவற்றையும் மோசேயை கொண்டு செய்து முடித்தார். இதெல்லாம் மோசே சொல்ல சொல்ல கவனமாய் கேட்டு அறிந்து கொண்ட எத்ரோ கர்த்தர் மேலே ஒரு பரிபூரணமான விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்திருக்க வேண்டும். எனவேதான் இப்பொழுது மோசேயின் மாமனாய் எத்ரோ சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்துகிறான். சரி, யாத்ராம 18:13-18 வசனங்கள் வரை பாருங்கள்.
மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது.
இதையெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது மோசேயின் மாமனார் மோசேயை மிக அதிகமாக நேசித்தார் என்பது தெரிய வருகிறது. மட்டுமல்ல மோசேயின் மேலே மிகுந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கொண்டார். தனது மருமகனை குறித்து அவருக்கு ஒரு பெரிய உற்சாகம் இருந்தது. தனது மகளையும் பேரப்பிள்ளைகளையும் மோசேயோடு கொண்டு விடும்படியாய் வந்த அவர் சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார். அப்பொழுது மோசே எவ்வளவோ பணிப்பழுவோடு இருக்கிறார், மக்களை எப்பொழுதும் நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கவனிக்கிறார். எனவே இறுதியாக மோசேயினுடைய பணிப்பழுவை குறைப்பதற்காக ஒரு ஆலோசனையை சொல்கிறார். கவனியுங்கள், வசனங்கள் 19 முதல் 24 வரை.
இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சன்னிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1,000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான்.
மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதிலே மோசேக்கு உதவி செய்யும்படியாக நியாயாதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்று யெத்ரோ ஆலோசனை கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த ஆலோசனையில என்ன தவறு என்று கேட்கலாம். வெளிப்படையாக நாம் பார்க்கும்பொழுது இதில் எதுவும் தவறில்லை, எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்பது போலத்தான் தெரிகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே 2 விதமான ஞானங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ஞானம், அடுத்தது உலக ஞானம். யெத்ரோ கொடுத்த ஆலோசனை உலக ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே பிரச்சனைகள் குழப்பங்கள் இருப்பதற்கு காரணம் உலகத்திலே வியாபாரத்திலே முன்னேறி செல்வதனாலே அப்படிப்பட்ட மக்கள் திருச்சபைக்குள்ளே கொண்டுவரப்பட்டு பொறுப்பான இடங்களிலே அமர்த்தப்படுவதுதான். அவர்கள் உலகத்தின் விதிமுறைகளின்படி திருச்சபையை நடத்த முயற்சி செய்வார்கள். ஆனால் ஆவிக்குரிய பகுத்தறிதல் அவர்களுக்கு இருக்காது. உலகத்தின் திட்டங்கள் நிகழ்வுகள் திருச்சபைக்குள்ளே வேலை செய்யாது. எத்ரோ கொடுத்த ஆலோசனைகள் நல்லவைதான். அது மோசேயின் பணிப்பளுவை குறைக்கும் என்பது உண்மைதான். நேரம் செலவழிக்கப்படுவதை குறைப்பதற்கான தகுந்த திட்டம்தான். எல்லாமே ஒழுங்கும் கிரமமுமாய் நடைபெறுவதற்கான ஏற்ற ஆலோசனைதான். எத்ரோவின் இந்த ஆலோசனையானது மிக விரும்பப்படத்தக்க வசீகரிக்கும் ஒரு காரியமாய் தெரிகிறது. அவன் கொடுத்த ஆலோசனை உண்மையானது, உண்மையான கரிசனையோடு அவன் சொன்னது. மோசேயினுடைய சரீர சோகத்தை குறித்து அக்கறை உள்ளவராகத்தான் எத்ரோ இதை சொன்னார். இதற்காக எத்ரோவை நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இது தேவனுடைய சித்தத்தின்படியானது அல்ல. இந்த சூழ்நிலையிலே தேவன் இதை அனுமதித்தார். ஆனால் தேவன் இந்த ஆலோசனையை கொடுக்கவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வேத பகுதியை நாம் கூர்ந்து கவனித்து கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இது எப்படி வெளியே தெரியாமல் உள்ளே நுழைந்த ஒரு தீமையான காரியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, தேவனுக்கும் மோசேயின் பணிப்பழு தெரியும். இருந்தாலும் தேவன் இதை குறித்து மோசேக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை. யெத்ரோவின் இந்த ஆலோசனையானது தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அன்பையும் கேள்வி கேட்கும் ஒரு காரியமாகிவிடுகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தான் மோசேக்கு செய்யக்கூடிய காரியத்தை விட சிறந்த காரியத்தை தேவன் செய்யவில்லை என்பது போல இருக்கிறது. உண்மையாகவே தேவன் மோசேயை நேசித்து மோசேயை குறித்த கரிசனை உள்ளவராய் இருந்திருப்பார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை பல காலங்களுக்கு முன்னதாகவே கொடுத்திருப்பார் என்பது போல தோன்றுகிறது. அருமையானவர்களே, யெத்ரோவின் இந்த ஆலோசனைக்கு பின்னணியத்திலே சர்ப்பத்தின் குரல் ஒலிக்கிறது. அதே ஆலோசனையின் குரல் தான் அன்று ஏதேன் தோட்டத்திலேயும் ஒலித்தது. ஞாபகம் இருக்கிறதா? ஏவாளுக்கு சர்ப்பம் கொடுத்த ஆலோசனை என்ன? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அதாவது, இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஞானமுள்ளவர்களாகிவிடுவீர்கள். எனவே தேவன் உங்களுக்கு அதை அனுமதிக்கவில்லை, உங்களுக்காக தேவன் செய்யக்கூடிய சிறந்த காரியத்தை அவர் செய்யவில்லை என்பது போலத்தான் அந்த ஆலோசனையும் இருந்தது. அருமையானவர்களே, இது ஒரு சிறந்த வழிமுறையா இருக்கும் என்றால் தேவனே இதை முன்னதாகவே கூறியிருப்பார். இரண்டாவதாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம், இவ்வளவு காலங்களாக தேவன் நேரடியாகவே மோசேயோடு தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும் அந்த மகா பெரிய பணியிலேயும் அவரே நேரடியாக மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார். ஒரு மூன்றாவது நபர் உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. தேவன் மோசேயோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ளும் இந்த காரியத்திற்கு இடையிலே யாரும் வருவதை அவர் விரும்பவில்லை. அருமையானவர்களே, நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய காரியம், தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இன்றைக்கும் அநேகர் தேவனோடு நேரடியாக பேச பழக விரும்புகிறதில்லை. எனவே அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மூன்றாவது நபர் தேவைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனிடத்திலே செல்லும் பொழுதெல்லாம் அந்த குறிப்பிட்ட மனிதர் மூலமாகவே செல்வார்கள், அல்லது அந்த திருச்சபை மூலமாகவே, அல்லது அந்த சடங்காச்சாரம் மூலமாகவே, அல்லது அந்த இசை நிகழ்ச்சி மூலமாகவே தேவனிடத்திலே போக அவர்கள் உட்படுவார்கள். பிரியமானவர்களே, இன்று எல்லா காரியங்களுக்கும் உலகத்திலே ஒவ்வொரு இடம் இருக்கிறது. ஆனால் நாம் தேவனிடத்திலே செல்லும் பொழுது நேராக நாம் தேவனிடத்திலே செல்ல வேண்டும். மற்ற கூட்டங்களை தேவன் நமக்கும் அவருக்கும் இடையிலே விரும்புகிறதில்லை. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் தேவைக்காக, உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் நேரடியாக கர்த்தரை அண்டும் அனுபவம் உங்களுக்கு உண்டா? நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கலாம், தவறல்ல. ஆனால் அதை மட்டுமே நம்பி சார்ந்திருப்பது தவறு. நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை தேவனோடு நேரடி தொடர்புக்குள்ளே வழிநடத்தியிருக்கிறார். சரி, மூன்றாவதாக இந்த வேத பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியம், அன்றைக்கு எத்ரோ கொடுத்த அந்த ஆலோசனையின் அடிப்படையிலேதான் செனகரிப் சங்கம் பின்னாலே உருவானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு நாள் இரவிலே அவர்கள்தான் கூடி தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டினார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுகை குழு அவசியமில்லை. தேவன் கொடுத்திருக்கும் பொறுப்புகளுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் ஒவ்வொரு நாளும் இதுவரை தேவனே தந்து வந்தார். பிரியமானவர்களே, கவனியுங்கள், ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துவதை விட 20 மனிதர்களை கொண்டு தேவன் சிறப்பான காரியத்தை செய்வார் என்று சொல்லவே முடியாது. தேவனால் ஒரு மனிதனை கொண்டே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? தேவன் அழைத்து பிரித்தெடுக்கும் மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே சிறப்பான துரிதமான ஞானத்தையும் வல்லமையையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, இன்றைக்கு அநேக ஊழியர்களும் கூட வெற்றி பெறுவதற்கு எது சிறந்த முறையோ அதையெல்லாம் திருச்சபையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இளைய தலைமுறைக்காக அவர்களோடு ஒன்றுபட்டு காணப்பட வேண்டும் என்பதற்காக அறிவற்ற முறையிலே செயல்படும் ஊழியர்களும் உண்டு. அவர்கள் இளைய தலைமுறையினரோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை அவர்கள் ஐக்கியம் கொள்ளலாம், நட்பு கொள்ளலாம், எல்லா நிகழ்ச்சிகளும் நன்றாக நடைபெறும். ஆனால் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவர்களால் அதை செய்ய முடியாது. சகோதரனை சகோதரியே, தேவனுக்கு ஒரு புதிய வழிமுறை, ஒரு திட்டம் தேவையில்லை. ஒரு ஸ்தாபனம் அவருக்கு தேவையில்லை. எண்ணிக்கை அவருக்கு தேவையில்லை. ஒரு சடங்காச்சாரமான காரியம் அவருக்கு தேவையில்லை. நல்ல செயல்களும் அவருக்கு தேவையில்லை. உங்களுடைய ஆத்மாவுக்கும் அவருக்கும் இடையிலே எந்த ஒரு காரியமும் இல்லாதபடி உலகத்தின் ஞானம் எல்லாவற்றையும் பெருக்கி அப்புறப்படுத்தவே அவர் விரும்புகிறார். உலக ஞானமும் தேவனுடைய ஞானமும் ஒன்றுக்கொன்று எதிரானதாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 3:18-19 பாருங்கள். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். தொடர்ந்து வசனம் 20 பாருங்கள். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. மற்றொரு வசனத்தையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:5. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. பிரியமானவர்களே, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக நாம் எந்த உலக ஞானத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்பது அவசியமில்லை. பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்தும்படியாய் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்தாலே போதுமானது. நமக்கு தேவை தேவனுடைய வல்லமையே ஒழிய புதிய வழிமுறைகள் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கலாம், ஆத்தும ஆதாய பணியை தீவிரமாய் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். இதற்காக நீங்கள் உலக ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதல்ல, நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை வழிநடத்தும்படியாக அவரையே நோக்கி ஒவ்வொரு நாளும் பாருங்கள். பரலோகத்திலிருந்து வரும் ஞானமானது உங்களை தெளிவாய் வழிநடத்த முடியும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்து சிந்தித்த உம்முடைய வசனங்களுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களுக்காக இந்த நேரத்திலே குறிப்பாய் ஜெபிக்கிறோம். உலக ஞானத்தினாலே அவர்கள் அப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதனாலே தவறான திட்டங்களை இட்டு ஆண்டவரே மனவேதனையோடு அவர்கள் நாட்களை முடிக்காதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலத்தினாலே அவர்களை பாதுகாத்து நீர் நடத்துகிற வழியிலே மட்டும் நடக்க உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரியையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீரே பலப்படுத்தியறலும். உலக ஞானத்தை சார்ந்திராமல் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலுக்காகவே ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யார் யார் தன்னுடைய ஊழியக்காரர்களை குறித்து ஆழமாய் யோசிக்கிறார்களோ அவர்களை நீர் தொடர்ந்து சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக ஞானத்திற்குள்ளாகவும் உலக ஆலோசனைக்குள்ளேயும் தங்களை விட்டுக் கொடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் வசனங்களின் மூலமாய் சொல்லுகிற காரியங்களுக்கே பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீரே கிருபை செய்யும். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29 வசனத்தின் பின்பாகம். உபாகமம் 14:29 வசனத்தின் பின்பாகம்.